SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். வணக்கம் அப்துல் ஜபார் அவர்களே.
வணக்கம்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரம் சற்று ஓய்ந்து இப்போது மீண்டும் முதலமைச்சர் விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது. வி கே சசிகலா அவர்கள் விரைவில் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்றார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவோம் என்று திமுக அவரிடம் சொன்னதாக சொல்லப்படும் நிலையில், வி கே சசிகலா அவர்களை ஏன் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பரிந்துரைத்தார்? அதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றும் சசிகலாவை அவர் தான் பரிந்துரைத்திருந்தார் இல்லையா? இப்படியாக தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுத்து சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர் நினைப்பதற்கு என்ன காரணம், அல்லது இது எப்படி நடந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இங்கே பரபரப்பு என்பதை விட எல்லாம் ரகசியமாக நடைபெறுகின்றன என்பதுதான் உண்மை. திமுக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கொடுத்ததாக எங்கும் சொல்லவில்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு ஊகம். இங்கே பன்னீர்செல்வத்தை விளக்கினால் அவர் போர்க்கொடி தூக்குவார், அவர் பின்னால் பலர் அணிதிரள்வார்கள், அவர்கள் அப்படியே போய் திமுகவில் சேர்ந்தால் மந்திரி சபை அமைத்துவிட முடியும் என்றெல்லாம் ஊகா ஊகங்கள் தான். ஆனால் அதை நடக்குமா என்பது சொல்ல முடியாது. இந்த நிலையில் பன்னீர்செல்வத்துடைய இந்த நகர்வை நான் ஒரு ராஜதந்திரமாக பார்க்கிறேன். நினைக்கலாம், சிலர் நினைக்கலாம், அவர் என்ன இப்படி இவ்வளவு மோசமாக போய்விட்டார், நான் முதல்வராக இருந்து மூன்று தடவை இருந்து என்னை திருமணி விலகி போயில் சொல்கிறார், இந்த ரெண்டு மாதமாக மிக நேர்த்தியாக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார், அப்படிப்பட்டவர் விலக சொன்னால் அவருக்குடைய சுயமரியாதை எங்கே போயிட்டு பலர் கேட்கக்கூடும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் சொன்னால், அவர் விட்டு பிடிக்கிறார். எங்கே போயிட போறாங்க? வரவிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு தீர்மானம், அந்நிய செலாவணி மோசடி தீர்ப்பு எல்லாம் வரவேற்கத்தானே செய்கிறது. தண்டனை என்று வந்தால் அது முன்பு போல் 2000 ரூபாய் அபராதம், 2 வருட கடுமையாக தண்டனை என்றெல்லாம் வேண்டியதில்லை. 1 ரூபாய் அபராதம், 1 நாள் சிறை தண்டனை என்றாலும் கூட பதவி பறிபோவும். அப்போது இவர்கள் எங்கே போவார்கள், என்ன செய்வார்கள் என்கிற கேள்வி எல்லாம் இல்லை. சசிகலாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர் இப்போது நாளையோ அல்லது வியாழக்கிழமையோ கவர்னர் சென்னை திரும்பியதும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு அவருக்கு அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அழைப்பு விடுப்பார், இவர் சென்று தன்னுடைய சத்திய பிரமாணம் செய்து கொள்வார். ஆனால் அப்போது கவர்னர் சொல்வார், 6 மாதங்களுக்குள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று சொல்வார். ஆர் கே நகர் தொகுதி, ஜெயலலிதா விட்ட தொகுதி காலியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதில் போட்டியிட இவர் தயக்கம் காட்டுவதாக சொல்கிறார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முன்பு நின்று வென்ற அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் நிற்கலாம் என்று இவர் நினைப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு தோதாக அந்த தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ் செல்வனும் தன்னுடைய பதவியை துறக்க தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே என்ன நடக்கும் என்று இப்போது சொல்வதற்கில்லை. ஒவ்வொரு நகர்வும் ரகசியமாக ரகசியமாக பொதிமூடலாக பொதிமூடலாக இருக்கிறவே தவிர ஒன்றுமே வெளிப்படையாக இல்லை. ஆகவே மக்களிடத்தில் ஒரு பெரிய சந்தேகமும் ஒருவித வெளிச்சொல்ல முடியாத கோபமும் இருக்கிறது என்பதைத்தான் நான் உணர்கிறேன். ஒரு மௌனமான அர்த்தம் புரிந்த மௌனம் அவர்களிடையே காணப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் எல்லாம் கருத்து சொல்லிவிட்டார்கள். திருமாவளவன் வரவேற்றிருக்கிறார், பழனிடுமாறு வரவேற்றிருக்கிறார், பாஜக தலைவர் தமிழிசை வரவேற்றிருக்கிறார். ஆனால் ஏன் இப்படி அவசரம் என்று கேட்டிருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு தலைவரும் பின்னாலே ஒரு வாளை கோர்த்திருக்கிறார்கள், வரவேற்பு நேரத்திலே வாளை கோர்த்திருக்கிறார்கள். ஆகவே இது எப்படி வரும் என்று சொல்வதற்கில்லை. ஸ்டாலின் மிக அழகாக சொல்லிவிட்டார், தன்னுடைய உயிரோடு இருந்த காலத்தில் ஜெயலலிதா இவருக்கு அரசியலோ கட்சியிலோ எந்த பதவியும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவருக்கு 33 வருடம் அவரோடு இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக, எந்தவித கல்வித் தொகுதியோ மற்றவை இல்லாதவருக்கு நீங்கள் எப்படி இந்த பதவியை கொடுக்கலாம், அதை நாங்கள் மக்கள் முன் வைப்போம், ஜனநாயக ரீதியில் சந்திப்போம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் நிச்சயமாக ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆதரவு அதே போல அதிமுகவுக்கு மீண்டும் இருக்குமா? சசிகலா பன்னீர்செல்வம் என்றெல்லாம் பிரித்து பேச வேண்டியதில்லை, அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது.
நீங்கள் சொல்வதை போல சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வருமாக இருந்தால் எதற்காக இப்படி அவசர அவசரமாக வி கே சசிகலாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
இன் லவ் அண்ட் வார் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் என்று சொல்வார்கள். அரசியலும் அப்படித்தான், எல்லாமே நியாயம்தான். இப்போது என்ன நடக்கிறது அதைத்தான் செய்ய வேண்டும், போது நாளை நடக்கும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை என்பது இவருடைய கணிப்பு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறார்கள், சொத்து குவிப்பு வளர்த்திருக்கிறதே, அதில் இன்று ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஜெயலலிதா இறந்து விட்டார், ஆகவே அவர் மீதான வழக்கை தள்ளுபடி செய்து விடலாம், ஆனால் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மீது உள்ள வழக்கை நீங்கள் தொடர்ந்து நடத்தி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று ஒரு குறிப்பை சமர்ப்பிக்க இருப்பதாக இந்த வழக்கை கர்நாடக அரசு சார்பாக நடத்திய பிவி ஆச்சாரியா கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டால் தீர்ப்பு உடனே வரும் என்பதுதான். அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஆகலாம், ஆனால் வரவு போது நிச்சயம்தான்.
சரி, பாஜகவை பொறுத்தவரை வி கே சசிகலாவை விட பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் நல்லது என்று அவர்கள் நினைப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சூழலில் வி கே சசிகலா இப்போது முதலமைச்சராக வந்தால் அவர்களை அது எப்படி பாதிக்கப் போகின்றது, அல்லது எப்படி அதை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள்?
பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் இரட்டை வடம் போடுகிறார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு ராவணன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்கிற நிலை, சசிகலா ஆண்டாலும் ஒன்றுதான், பன்னீர்செல்வம் ஆண்டாலும் ஒன்றுதான். அவர்கள் கையில் கோது இருக்கும் வரை அவர்களுடைய அசைவுகளுக்கெல்லாம் ஏற்றபடி இவர்கள் ஆடித்தான் ஆக வேண்டும்.
இறுதியாக ஒரு கேள்வி, எப்படி என்றால் வி கே சசிகலா அவர்கள் அதிமுக கட்சியை எந்த சலசலப்பும் இல்லாமல் அல்லது எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பாக, அதில் உள்ள உறுப்பினர்கள் எந்த குழப்பங்களிலும் ஈடுபடாமல் அல்லது எதிராக எந்த கருத்துக்களையும் வெளியிடாதவாறு ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது எந்த பொறுப்பிலும் எந்த பதவியிலும் இல்லாமல் இருந்த ஒருவரால் இப்போது இது எப்படி சாத்தியப்படுகின்றது என்று நினைக்கிறீர்கள்?
கட்டுக்கோப்பு அது இதெல்லாம் சும்மா கதை. Everybody is binding for their time. ஒருவருத்தரும் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நடவடிக்கை என்ன? இப்போது இருக்கும் அத்தனை அமைச்சர்களையும் மீண்டும் அமைச்சராக்கப் போவதில்லை. பலரை கலக்கி விடுவார், புதியவர்களை கொண்டு வருவார். அப்படி வரும்போது நிச்சயமாக கட்சிக்குள் அதிருப்தி ஏற்படவே செய்யும். அது திடீரென வெளிக்காவிட்டாலும் மெல்ல 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 அது அரிக்க தொடங்கும் என்பதுதான் இப்போது அனுமானிக்கப்படக்கூடிய ஒரு உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காக, இனம் புரியாத ஒரு காரணத்திற்காக பலரும் பம்மி பதுங்கி இருக்கிறார்கள். தீபாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி பம்மி பதுங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தீபாவுக்கு ஆதரவாக வெளியிட்டாலோ அல்லது சசிகலாவுக்கு எதிராக அதிமுகவிலே எதிர்ப்பு கிளம்பினாலோ என்ன நடக்கும் என்பதை இப்போது ஊகித்து சொல்லவே முடியாது.
மிக நன்றி அப்துல் ஜபார் அவர்களே, மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி நன்றி நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.